கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாயங்கால வேளையிலே அங்கே இரண்டு கேள்விகள் இன்னும் விடுபட்டிருக்கிறது. நாம் மூன்று கேள்விக்கு போகலாம் என்று நான் நினைக்கவில்லை.
மாத்திரமல்ல
வெளிப்பாடுக்குள்
The answer to the question is in the message.
And the kelvikana badhil cheyin valiyaga na paathu vendum.
Not in the map.
Endha oru varaipada padathin valiyaga kuri kurippittu valiyaga alla.
So if you have your Bibles,
unga kaiyile vedavam irukum endru
I invite you to Revelation 10:1.
Velippadu sesam 10 adhigaram 1-ஆம் வசனத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன்.
அவர் வாக்கு செய்து கொண்டு அவரை துரோகப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை
I want you to notice that's
இங்கே நீங்கள் கவனிக்க விரும்புகிற காரியம்
3
அவர் உன்னை வழிகாட்டு வழிநடத்தும்படியாகவும்
and to bring me
உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும்
I prepare
நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நேராக
but we know now
நம்முடைய நாட்டில் நமக்கு தெரியும்
the place that we must come to
நாம் வந்து சேர வேண்டிய இடம் என்பது
is adoption
அது வந்து பிதரின் சுவீகாரம் என்று நமக்கு தெரியும்
It's a statue of a perfect man.
அது பரிபூரண மனுஷனுடைய வளர்ச்சி என்று நமக்கு தெரியும்.
If you don't come to that place,
நீங்க அந்த இடத்துக்கு வராத பட்சத்தில்
you don't come to perfection.
நீ பரிபூரணத்துக்கு வரவில்லை.
And in that place,
அந்த இடத்துக்கு அதே
comes the body change.
அங்கே என்னவோ சரீரம் ஒரு மறுரூபப்படுகிறது.
Therefore, that promise,
அதனாலே அந்த வாக்குத்தத்தமானது
is equal to our promise.
அது நம்முடைய வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது.
The land we take,
நாமோ எடுத்துக்கொள்கிற அந்த ஆடானவர்
second Peter
அங்கே ரெண்டு பேர்
1
அதிகாரம்
4-8
நாளில் இருந்து 8 வசனங்கள்
let's read it
அதை நாம் வாசிக்கலாம்
Second Peter chapter 1
2 பேதுரு 1 அதிகாரம்
to verse 11
அங்கே 11வது வசனத்திலே
actually to verse 19
அதாவது 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது
No, I was saying second Peter chapter 1 is equal to Genesis chapter 1 and 2
அதிகாரத்தில்
Let's look at it.
Now, let's look at it.
Second Peter.
Let's look at it.
But carefully.
You need to know what you need to do.
According as His divine power has given us all things that pertain unto life and godliness.
Ask me.
The prophet said,
இங்கே தீர்க்கதரிசி சொல்லும்போது
all things
எல்லாமே
is given to us in the word.
நம்முடைய வார்த்தையிலே அவர் அறிவிச்சிருக்கிறார் சகலத்தையும்
all things you are
சகலத்தையும் வார்த்தையிலே அவர் அறிவிச்சிருக்கிறார்
anything that you ever need
உங்களுக்கு தேவையான எதாவது இருக்கும் என்று சொன்னால்
is in the word
அது வார்த்தையில் இருக்கிறது
and the word is the message for your day
அந்த வார்த்தையை பெற உங்களுக்கு இந்த காலத்துக்கு ஒரே செய்தியா இருக்கிறது
what we need is in the message
நமக்கு தேவையானது செய்தியில இருக்கிறது
what we need is in the word
அது வார்த்தையில் இருக்கிறது
but what is it is in the word
வார்த்தையில் என்ன இருக்கிறது
that message is bringing life
அந்த செய்தி தான் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது
and the godliness
அதுதான் தேவ பக்தியை நமக்கு கொண்டு வருகிறது
every message brings that
ஒவ்வொரு செய்தியும் அதுதான் கொண்டு வருகிறது
part of the message brings the baptism of the holy ghost
அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தை கொண்டு வருகிறது
and the part of the message brings godliness
And this Sabachayil, Sir Kariyaga, Devanathil, Kodukondurukkara.
The prophet calls this conduct order and doctrine.
Thirgadarshi, and the Devabaktikulay Kariyate, Sabay, Odi, Olu, Upadeshatthi, Patti, Adu,
Kodukondurukkara. The church in order.
Adu, Chi, Odi, Adu, Church, Order, and Doctrine.
The church is a woman.
Sabay, Adu, Sri, Adu.
Church is a woman in order.
And the Sri, Olugil, Irukkara.
Church is a wife in order.
Adu, Than, And the Olugil, Irukkara.
It sets the pastor in order.
Adu, Kodukil, Odu, Olugil, Kodukondurukkara.
The pastor is a husband.
Kodukil, Odu, Oru, Pusanaga, Irukkara.
He is a man.
Avar, Oru, Manidhan, Irukkara.
He sets the man in order.
And the Manishare, Oru, Olugil, Kodukondurukkara.
He sets the house in order.
Adu, Veetle, Avar, Olugil, Kodukondurukkara.
So setting the church in order, he sets the house in order.
Ange, Sabay, Oru, Veetle, Oru, Olugil, Kodukondurukkara.
It determines your conduct.
Adu, Than, Namudiya, Nadathai, Olugil, Pathiya, Upadesham.
Your conduct as a married woman.
Neengal, Oru, Manidhanaga, Oru, Streeyaga, Ungal, Nadathai, Olugil.
Your conduct as a married man.
Neengal, Thirumanamana, Oru, Manushanaga, Ungal, Nadathai, Olugil.
Your conduct as a woman.
Oru, Streeyaga, Ungal, Nadathai, Olugil.
Is different from the conduct of a married woman.
Ange, Thirumanamana, Streeyaga, Ungal, Nadathai, Olugil, Vithyasama Irukkirathu.
So you can see every message.
Neengal, Ovvoru Chedi, Neengal, Paarkkum.
In every age.
Ovvoru Kaalathilum.
Is dealing with life and godliness.
Ange, Devabaktiyum Irukkirathu, Jeevanai Kondurukkara Chedi Irukkirathu.
And everything that pertains.
Adhai Kurithu Ella Kaariyamum.
That's what you would need.
Ungalukku Thevaiyaanadhu Ennavo.
Is in the word.
Adhu Vaarthaiyil Irukkirathu.
We call it the message.
Adhai Thaan Naam Chedi Endru Naam Aalaikkirom.
Amen.
Now watch, everything Adam needed.
ஒன்றாம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம்.
So he received glory and honor.
அவர் மகிமையும் கனத்தையும் பெற்றார்.
Brahman said, what was happening on the mountain?
அந்த மலையில என்ன சம்பவித்தது என்று தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும்போது,
he said, adoption.
அங்கே புத்திரசுகாரம் நடந்தது என்று சொல்கிறார்.
Therefore we cannot seek anything less.
அதற்கு குறைவாக எதையும் நாம் அங்கே பார்க்கவில்லை.
Romans 2 and 7.
ரோமர் 12:7
what we are seeking.
அதை தான் நாம் பார்க்கிறோம்.
Now we go to Romans 2 and 7.
அந்த மகிமையை கனம் என்பது நம்ம புத்திர சுவீகாரத்தில் கொண்டு வருகிறது. நாம் அறியாமையை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
And we are seeking eternal life.
நாம் நித்திய ஜீவனை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
But if you notice, they are not in order.
அங்கே நாம் கவனிக்கும்போது அது ஒரு ஒழுங்கிலே வருகிறதா இருக்கிறது.
The first thing you have to seek.
நீங்கள் முதலாவது தேட வேண்டும்.
Is eternal life.
நீங்கள் நித்திய ஜீவனை தேட வேண்டும்.
That's Colossians 1 and 7.
அதுதான் கொலோசியர் 1:27.
So Christ in you is the new birth.
கிறிஸ்து உங்களுக்குள்ளாக புதிய பிறப்பின் மூலமாக இருக்கிறார்.
If you have the gene,
உங்களுக்குள்ளாக அவர் வித்து இருக்கும்
ஆனால் அது சோயி என் யூ
அவருடைய ஜீவன் முழுக்காக இருக்கும் என்று சொன்னார்
you are hope
உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது
the hope that you will come to glory
அந்த நம்பிக்கை தான் உங்களை மகிமைக்கு கொண்டு வருகிறது
the hope you will come to adoption
அந்த நம்பிக்கை தான் உங்களை புத்திர சுவிகாரத்துக்கு கொண்டு வருகிறது
so the first step is eternal life
முதலாவது படி என்பது நித்திய ஜீவன்
And what happens after eternal life?
அதுக்கு அப்புறம் என்ன அந்த நித்திய ஜீவனுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது?
The prophet said eternal life is the first for faith in Peter's pyramid.
அங்கே பேதுரு சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கை என்பது விசுவாசமாக இருக்கிறது.
This is the foundation.
இதுதான் அஸ்திபாரம்.
It's not a step.
Yes.
அது வந்து படிகள் அல்ல.
It's what is everything else is built on it.
அது மேலதான் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது.
Then what are you seeking?
நீங்கள் எதை தேடுகிறீர்கள்?
You are seeking glory and honor.
நீங்கள் மகிமையும் கனத்தையும் தேடுகிறீர்கள்.
Which is adoption.
அதுதான் புத்திர சுவிகாரம்.
Which is placement.
அங்கேதான் நம்ம ஸ்தானத்திலே பொருத்தப்படுகிறோம்.
Now watch carefully. Let's go back to 2 Peter.
நாம விரிப்பாக்கு விரிப்பமாக 2 பேதருக்கு செல்வோமாக. 2 Peter.
Watch carefully.
நாம இதை கவனமா கவனிக்க வேண்டும்.
We know what we are seeking.
நாம என்ன தேடுகிறோம் என்று நமக்கு தெரியும்.
We know every message comes in life and godliness.
எவ்வளவு செய்தியோ ஜீவனையோ அது வந்து நமக்கு தேவைப்பட்டு கொண்டு வருகிறது.
And we know the first step is partaking of his divine nature.
முதலாவது படி என்பது அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவராக வேண்டும்.
If you partake of his divine nature,
அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவராக போது,
it means you are born again.
நீங்க அது அப்படி என்றால் நீங்க மறுமை
பெறுவீர்கள். And you escape the corruption, not of the flesh.
நீங்க ஆத்மாவிலே உங்க கரைகள் நீக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் பாவத்தினால.
The prophet say as long as you have this body there is corruption in it.
இந்த சீர்கேடான இந்த சரீரத்தில் நீங்க இருக்கும் வரைக்கும்
the corruption that is in the world.
இந்த உலகம் சீர்கேடா இருக்கிறது.
Religious corruption.
மதம் சீர்கேடா இருக்கிறது.
That's white wash rider.
அதுதானே வெள்ளை கொடியை பாவிக்கிறவன்.
Political and military corruption.
அங்கே ராணுவமும் சீர்கேடா இருக்கிறது.
Black wash rider.
அங்கே கருப்பு குதிரை பயணிக்கிறவன்
economic corruption
அங்கே தானே பொருளாதார சீர்கேடா இருக்கிறது
corruption from science and high breeding
அங்கே எல்லா விதத்திலும் corruption சீர்கேடு இருக்கிறது
and of course the white is being washed rider
அவன் அங்கே அங்கே குதிரை பயணம் செய்கிறவன் காரணமா அப்படிதான் இருக்கு
if you live in that age when the Pinos rider everything is corrupt
அங்கே ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் பயணித்து வரும்போது எல்லா இடத்திலும் அந்த சீர்கேடானது வருகிறது
Therefore, you escape the corruption that is in the world.
இந்த உலகத்தில் இருக்கிற சீர்கேடிலிருந்து நாம் தப்பி பிழைக்க முடியாது.
Watch carefully again.
நன்றாக கவனியுங்கள்.
So you become partakers of his divine nature.
முதலாவது அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக முடியும்.
And then you begin to seek glory.
அதன் பின்பு மகிமை நாம் தேடுகிறவர்களாகிறோம்.
By adding to your faith virtue.
அங்கேதானே நாம் அந்த தைரியத்தோடு விசுவாசம்.
And so we go all the way up the pyramid.
அங்கே அந்த பிரமிடுக்குள்ளாக நாம் போகிறோம்.
All right.
அது உண்மைதானே?
And after that you come to to the 11th verse.
அதுக்கு அப்புறம் தான் 16வது வசனத்துக்கு நாம் வருகிறோம்.
The 11th verse.
அந்த 16வது வசனம்
you have to stop.
அங்க தானே ஒரு இடைவெளி வருகிறது. அங்க நிறுத்துறோம்.
An entrance has to be made.
அங்கே உள்ளே நுழைவதற்கு சாத்தியமானது அங்கே அடைபடுகிறது.
Because to get to the top
அங்கே மேலே போக வேண்டும்
என்று சொன்னால்
அங்கே ஒரு ஊழியம் வர வேண்டியதாக இருக்கிறது
Without the ministry of the Son of Man
அங்கே மனுஷன் குமாரி ஊழியம் இல்லாமல்
There is no adoption
அங்கே புத்திர சுவிகாரம் இல்லை
There is no glory
அங்கே மகிமை இல்லை
That ministry must make an opening for us
அந்த ஊழியம் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வருகிறது
For the bride
அது மனவாட்டிக்கு
Because without the shout
இந்த ஆரவாரம் இல்லாமல்
There is no adoption
அங்கே புத்திர சுவிகாரம் இல்லை
And there is no millennium.
அங்கே ஆயிரம் ஆண்டு
இல்லை. So the entrance of a ministry is made unto you.
அங்கே ஊழியத்திற்கு படியாக அங்கே ஊழியமானது வருகிறதா இருக்கிறது.
Into the everlasting kingdom.
அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் ஊழியத்திற்கு படியாக அங்கே ஊழியம் அதுக்குள்ள வர வேண்டியதா
இருக்கிறது.
நல்லா கவனியுங்கள்.
This is John.
இது யோவான்
and 3.
மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்.
This is John.
இது
3 and 5.
அது யோவான் மூன்றாம் அதிகாரம் 5வது வசனம். அது நாம் வாசிக்கலாம்.
So unless you are born again,
நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால்
you cannot understand.
நீ நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது.
The message for your day.
உங்கள் காலத்துக்குரிய செய்தியை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
Because the prophet said the kingdom of God is headship.
அங்கே தேவனுடைய ராஜ்யம் என்பது தலைமைத்துவம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார்.
And your headship is always the word for your name.
உங்களுடைய தலைமைத்துவமானது இந்த காலத்துக்குரிய வார்த்தையிலே இருக்கிறது.
So you cannot see the word for your name.
உங்களுடைய காலத்துக்குரிய வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடியாமல் பார்க்க வேண்டும்.
And that's why you can take other headships.
நீங்கள் அதை பார்க்காவிட்டால் நீங்கள் வேறு தலைவர்களை பின்பற்றுவீர்கள். திரும்பமாக அது சொல்லவில்லை.
He cannot enter the kingdom of God.
அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்.
One is to see and understand.
ஒன்று பார்க்க காண வேண்டும் என்று சொன்னால்
திரும்ப. One is to enter.
இன்னொன்று வந்து உள்ளே நுழைவது.
Because you cannot enter with this kind of body.
இந்த சரீரத்தோ இப்படிப்பட்ட சரீரத்திலே நாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, உள்ளேசிக்க முடியாது.
15 and 49.
15:49.
This is the whole man.
இதுதான் அங்க பழைய மனிதன்.
From birth to adoption.
அங்க பிறப்பிலிருந்து புத்திர சுவிகாரம் வரைக்கும்.
From the earthly birth.
அங்க பூமிக்குரிய பிறப்பிலிருந்து.
The spiritual birth.
அந்த மறுபிறப்பிலிருந்து.
To your earthly home.
உங்களுடைய பூமிக்குரிய வீட்டிலிருந்து.
To your future home.
உங்களுடைய எதிர்கால வீட்டுக்கு நேராக.
Now watch Adam in the garden now.
இங்கே ஆதாமே கார்டன்ல எட்டி தொட்டதுல நாம பார்க்கிறோம்.
Genesis 1:26.
Genesis ஆதாமு 1:26 வசனம்.
You don't have to read it.
You know it by heart. Let
us make man in our image.
Notice God is bringing
forth Adam.
And
Adam is the son of God.
Therefore
Adam was partaker of God's divine nature.
And let us make man in our image.
Notice this is the image of God.
Amen.
God's image is not physical.
Amen.
This is God's image.
All
the character of God is in here.
I want you to
notice now.
Adam
is partake of his divine
nature. Adam is in a stature
of a perfect man.
And then he said, let
them have dominion over
the earth. Now Adam has
adoption, position and authority.
அப்படியானால் ஆதாமும் புத்தி புத்திர சுவிகாரமும் அவருடைய ஸ்தானம் அதிகாரத்துடையவனாக இருக்கவில்லையா?
And after he had position and authority,
அவன் அந்த ஸ்தானத்தை அதிகாரமுடையவனாக இருந்த பின்பு,
God planted a garden.
தேவன் அவனுக்காக ஒரு தோட்டத்தை
உண்டாக்கினார். And raptured him to the garden.
அந்த தோட்டத்துக்கு நேராக அவனை எடுத்துக்கொண்டார்.
Now Adam is in the millennium.
இப்போ ஆதாம் வந்து 1000 ஆண்டு சாட்சியில் இருக்கிறார்.
Is that not the plan?
அது தேவனுடைய திட்டத்தில் இல்லையா?
Now watch Peter now.
இங்க பேதுருவை கவனியுங்கள்.
Second Peter, we go to 2 Peter 1:4.
அங்கே ரெண்டு பேதுரு 1:4.
Is Adam, are we partakers of the Father's divine nature?
Are we going into
his image?
From faith and
virtue and patience?
Is that not the image of God?
Is
he not making
us in his image?
அவர் அங்கே தானே தம்முடைய சாயல ரூபத்தில் அவர் உண்டாக்கவில்லையா?
And then when he not give us our dominion over the earth?
அங்கே பூமி மேல் அவனுக்கு ஆணையை அவர் கொடுக்கவில்லையா?
Is that not sonship?
அது குமாரத்துவம் அல்லவா?
Is that not position and authority?
அது ஸ்தானமும் அதிகாரமும் அல்லவா?
Well, that will bring us to adoption.
அது அவனை புத்திர சுவத்துக்கு கொண்டு வருவது அல்லவா?
2 Peter 1:16-17.
1 Peter 1:16-17 வசனம்.
Therefore,
அதன் காரணமாக
this is the land.
இது வந்து ஆடாக இருக்கிறது.
This is what we are seeking.
இதை தான் நாம் தேடுகிறோம்.
We are seeking eternal life.
நாம் நித்திய ஜீவனை தேடுகிறோம்.
We are seeking glory and honor.
நாம் மகிமையை கனத்தை தேடுகிறோம்.
And we are seeking immortality.
நாம் அழியாமையை தேடுகிறோம்.
And what will bring us into that condition?
அந்த நிலைப்பாட்டுக்கு எது நம்மை கொண்டு வருகிறது?
A ministry.
அங்கே ஒரு ஊழியம் தான் அந்த நிலைக்கு நம்ம
கொண்டு வருது. Ministry, there is no fulfillment.
அந்த ஊழியம் இல்லாமல் அங்கே நிறைவேறுவது இல்லை.
Now I want to look at this.
நீங்கள் இதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Because this is the seventh seal.
காரணம் இது ஏழாவது முத்திரையாகும்.
When you talk about adoption,
நாம் புத்திர சுவிகாரத்தை பற்றி பேசும்போது,
when you talk about position and authority,
நாம் ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் பேசுகிறோம்.
When you talk about immortality,
நாம் அழியாமை பற்றி பேசும்போது,
when you talk about translation to the millennium,
நாம் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு வருவதை பற்றி பேசும்போது,
the seventh seal,
அது ஏழாவது முத்திரை கீழாக,
We are talking about a ministry.
ஆண்டவர் ஊழியத்தை பற்றி பேசுகிறோம்.
And until that ministry brings us to this condition,
இந்த நிலைப்பாட்டுக்கு அந்த ஊழியம் நம்மை கொண்டு வராத பட்சத்தில்,
there is no rapture.
அங்கு எடுத்து கொள்ளப்படுதல் என்பது இருக்காது.
He is coming for this.
அவர் இதுக்காக தான் இங்கே வருகிறார்.
How can you get that without Son of Man?
அந்த மனுஷகுமாரன் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்?
Now let's go to First Thessalonians.
நாம் ஒன்று தசலோனிக்கு நாம் கடந்து செல்வோம்.
1:10.
ஒன்றாவது வேற 10வது வசனம்.
He said my ministry is to declare him.
அவர் இங்க இருக்கிறார் என்று சொல்வதாகும்.
That he is here now.
அவர் இப்பொழுது இங்க இருக்கிறார்.
He said that in 1962.
அது 1962 அவர் சொல்றார்.
Who is here now?
அப்ப இப்படி ஆனால் இங்க யார் இருக்கிறார்?
The father.
அங்க பிதா இருக்கிறார்.
Elohim.
அந்த எலோஹிம் அங்க இருக்கிறார் தேவன்.
What is the son?
குமாரன் யார்?
His body.
அவருடைய சரீரமாய் இருக்கிறது.
Then the prophet said Jesus is the body of God.
இயேசு கிறிஸ்து தேவனுடைய சரீரமாய் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லவில்லையா?
Until that time we are waiting for the son.
நாம் அதுவரைக்கும் குமாரனுடைய வருகைக்காக பரலோகத்திலிருந்து வரப்போகிற குமாரனுக்காக
காத்திருக்கிறோம். He is waiting.
இப்பொழுது அவர் காத்திருக்கிறார்.
God is using the body of William Branham.
தேவன் அதுவரைக்கும் William Branham-னுடைய சரீரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
To bring a message.
அங்கே ஒரு செய்தி கொண்டு வர முடியாது.
Genesis 18.
அங்கே ஆதியாகமம் 18 நாம் கவனிப்போம்.
The prophet uses it all the time.
அது எப்பொழுது தீர்க்கதரிசி
அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய இருந்து
and he cannot touch the ground.
அப்பொழுது அங்க வரும்போது அந்த பூமியிலே தன் பாவ பாதம் வைக்கப்படுகிறது.
Only time the sun can touch the ground is the Mount of Olives.
அவருடைய பாதம் வைக்கப்படுகிற ஒரே இடமானது அந்த ஒளிமலையாகும்.
So we are looking here.
நாம் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம்.
How important this ministry is.
இந்த ஊழியம் எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.
Because we are seeking.
நாம் அதை தானே தேடிக் கொண்டிருக்கிறோம்.
Eternal life.
நித்திய ஜீவனை தேடுகிறோம்.
Glory and honor.
நாம் மகிமை கனத்தை தேடுகிறோம்.
And immortality.
ஆலயமையை நாம் தேடுகிறோம்.
I'd like to share.
Now we're going to carry the panel over with you.
Why was it so important?
அது ஏன் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது?
That the prophet, that the angel told the prophet.
தீர்க்கதரிசிக்கு தூதன் சொன்னபோது.
I'm going to give you two signs.
நான் உனக்கு ரெண்டு அடையாளங்களை கொடுக்கிறேன் என்றார்.
Why didn't just give the prophet a message?
அங்கே அதுக்கு அந்த அடையாளத்துக்கு எல்லாமே ஒரு செய்தி வருகிறது.
Why didn't just give him the message of the seven seals?
அங்கே ஏழாவது முத்திரை பற்றிய செய்தி ஏன் கொடுக்கப்பட்டது?
So I'm going to give you two signs.
நான் உங்களுக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்றார்.
Let's look at that.
நீங்க அந்த அடையாளத்தை கவனிக்கலாம்.
Can you put up the now watch.
இங்க கவனிங்கள்.
Remember this.
இந்த நட்சத்திரம்.
Seven angel.
ஏழாவது தூதன்.
Messenger to the seventh.
ஏழாவது சபை காலத்துக்கான செய்தியாளன்.
And this seventh church age is under the fourth seal.
அந்த ஏழாவது சபை காலம் நாலாவது முத்திரைக்குள்ளாக இருக்க.
And that started in 1906.
அது 1906 ஆரம்பித்து அது 1963 முடிவடைகிறது.
No more starlight.
அதுக்கு பின்பு அங்கே நட்சத்திர ஒளி கிடையாது.
Right. And then there's the restoration of the Malachi 4.
அங்கே மகன் நான்காம் அதிகாரத்தின்படி அங்கே ஒரு தீர்மானிக்கப்படுதல் இருக்கிறது.
Baptism the faith of the early church.
அது அப்போஸ்தல சபைக்கான விசுவாசத்திற்கு நாம் திரும்ப கொண்டு வரப்படுதல்.
And that's more like.
அதுதான் சந்திர ஒளியாக இருக்கிறது.
And then the seventh seal.
அங்கே ஏழாவது முத்திரை.
And that becomes sunlight.
அது வந்து சூரிய ஒளியாக இருக்கிறது.
And we said.
நாம் அதை சொல்லும்போது.
That while the prophet was 1946.
செய்யப்பட்டிருக்கும்
had many of these doctrines.
அங்கே தானே அநேக உபதேசத்தில் வந்த வருகிறது.
But then at the end of the service,
ஆனா அந்த ஆராதனை முடிவில் தானே
someone appears.
யாரோ ஒருவர் அவர் அருகே தோன்றுகிறார்.
With two signs.
அங்கே இரண்டு அடையாளமானது வருகிறது.
And we said that that was the Son of Man in power.
அதைத்தான் மனுஷகுமாரன் தன்னுடைய மிகுந்த வல்லமையிலே வெளிப்படுதல் என்று நாம் அதை சொல்கிறோம்.
And the early generation,
ஆதிகால சந்ததியினர்,
who did not have all the books and tapes,
இந்த செய்தியை எல்லாம் ஒளி நாடகத்திலே புத்தகங்கள் உடையவராக இருக்கும் போது,
they did not even have computers.
அவளுக்கு கம்ப்யூட்டர் கூட கிடையாது.
They were trying to understand the seventh seal.
அவர்கள் ஏழாவது முத்திரையை அதை புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தார்கள்.
And by trying to understand it,
அதை அவர்கள் மேல் ஏழாவது முத்திரையை புரிந்து கொள்ள முயற்சித்த போது,
they came up all different kinds of doctrine.
அதன் அடிப்படையில் அநேக உபதேசங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
They started teaching that the seventh seal was seven, the seventh seal, seventh tongue was seven men.
அங்கே ஏழு இடிமுழக்கம் என்பது ஏழாவது முத்திரையாக ஏழு வித்தியாசமான மனிதர்கள் என்று சொன்னார்கள்.
And then they started teaching that the seventh seven seal was seven virtues.
அங்க ஏழு குணாதிசயங்கள் ஏழு ஏழு திவ்ய சுபாவங்கள் தான் ஏழு இடிமுழக்கங்கள் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள்.
You understand what I'm saying?
நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா?
So there are many doctrines under this.
அது கீழாக அநேக உபதேசங்கள் அங்கே வருகிறது ஏழாவது முத்திரை பற்றி.
But what they did not see.
அவர்கள் காணாதது என்ன என்று சொன்னால்,
based on the books I read this morning,
இந்த காலவேளையிலே தீர்க்கதரிசி சொன்ன செய்தி குறிப்புகள்
அங்கே seven seal as a prophet.
அந்த ஏழாவது முத்திரையில அங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
And in 1933,
அங்கே 1933
he was told,
அவருக்கு இப்படியாக சொல்லப்பட்டது,
your message,
உன்னுடைய செய்தி,
shall for one the second coming.
இரண்டாம் வருகைக்கு முன்னோடியாக செல்லும் என்று சொல்லப்பட்டது.
And his message
அவருடைய செய்தி
was the shout.
அது ஆரவாரமாக இருக்கிறது.
It was the seven thunders.
அது ஏழு இடி முழக்கங்களாக இருக்கிறது.
And this message
இந்த செய்திக்காக
thunders was going to give rapture in faith.
அந்த ஏழு இடி முழக்கமானது உருமாற்றம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விசுவாசத்தை இதுதானே உங்களுக்கு சுவீகாரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறது.
Therefore we want to know
அதன் காரணமாக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம்.
Is the seventh seal the Son of Man?
இந்த ஏழாவது முத்திரை என்பது மனுஷகுமாரன் தானே?
What life would you put it under?
அதுக்கு கீழாக எந்த ஒளியை நாம் கொண்டு வருகிறோம்?
You can't put it under starlight.
அங்கே நட்சத்திர ஒளி அல்ல.
There was no Son of Man in the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளில் மனுஷகுமாரன் அங்கே காணப்படவில்லை.
Where would you put it?
அவரை எங்கே நாம் கொண்டு வருகிறோம்?
You can't put it on the fourth seal.
அவரை நாலாவது முத்திரைக்கு தான் நாம் கொண்டு வர முடியாது.
The fourth seal is just starlight.
அங்கே நாலாவது முத்திரை என்பது நட்சத்திர ஒளியாக இருக்கிறது.
Therefore is only one seal.
அங்கே ஒரே ஒரு முத்திரை தான் அங்கே விடப்பட்டிருக்கிறது.
We are going to show you a quote.
உங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பை நான் காட்டிக்க விரும்புகிறேன்.
The message called out.
அது வெளியே அழைக்கப்படுதல் என்கிற செய்தியிலே.
Where Son of Man, the prophet says Son of Man is already here.
இங்கே ஏற்கனவே மனுஷகுமாரன் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொன்னார்.
Jesus said.
அங்கே இயேசு சொல்லும்போது
when the Son of Man is revealed from heaven.
பரலோகத்திலிருந்து அந்த மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும்போது
he said listen closely.
அதை ரொம்ப நெருக்கமாக கவனியுங்கள் என்று சொல்கிறார்.
That the Son of Man is now being revealed from heaven.
ஓ மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்.
1958.
அது 1958 இலே.
Son of Man has how many poles?
மனுஷகுமாரன் மூன்று
poles.
மூன்று புள்ளி வருகிறார்.
First pole is Jesus.
அவர்கள்
மனம் திரும்பவில்லை
இடத்துக்கு இடைப்பட்ட நிலையில ஒலிக்க வேண்டியதா இருந்தது.
The church is ending.
அங்கே சபை காலமோ.
And to go forward, he needs a message.
அங்கே ஒரு செய்தி கொண்டு போகும்படியாக முன்னோக்கி செல்ல வேண்டியவராக இருந்தார்.
And he says, I'm going to the mountain.
நான் மலைக்கு செல்கிறேன் என்று சொல்லி.
Without food or water.
அவர்
without food or water. Right after the seals are opened,
முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பதாக
the prophet preached in the world falling apart.
உலகம் விழுந்து போகிறது என்ற செய்தியை தீர்க்கதரிசி பிரசங்கித்தார்.
Then he preached a message, look.
அங்கே நோக்கி பாருங்கள் என்று ஒரு வசனம் தீர்த்து
செய்து நான்
அங்கே எப்படி ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நம்மை கொண்டு
சொல்லு
நீங்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்
someone's appearing
அங்கே யாரோ ஒருவர் தோன்றுகிறார்
look
பாருங்கள்
he said can they bring it for Christ wants offer to bear the sins of many
அநேகர பாவங்களுக்காக கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார்
and unto them that look for him See what is it?
இது என்ன?
Amen. A ministry of the Son is appearing.
அங்கே குமாரன் வெளிப்படும்போது அங்கே ஒரு ஊழியம் நடக்கிறது.
The ministry is being reproduced in William Branham.
அந்த ஊழியமானது அந்த குமாரனை அவருக்குள்ளாக மறு உற்பத்தி செய்கிற ஒரு
ஊழியமாக
அங்கே அந்த ஊழியமானது ஒரு நியாயாதிபதி இங்கே இருக்கிறார் என்று பிரகடனப்படுத்துகிறதா
இருக்கிறது
அவருக்குள்ளாக நீங்கள் பாவம் மற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி
It couldn't happen to the church ages.
அது சபை காலத்தினூடாக அது நடக்கவில்லை.
Because he's interceding.
காரணம் அவர் நமக்காக பரிந்துபேசி கொண்டிருக்கிறார்.
But when the age of intercession is coming to an end.
அங்கே பரிந்துபேசுதல் ஊழியம் முடிவுக்கு வரும்போது.
He's now declaring this bride.
இப்போது மனவாட்டி பார்த்தவர் சொல்கிறார்.
Sinless.
அவர் பாவம் மற்றவர்.
So before, remember we said on the starlight while he's preaching is a closed book.
அங்கே போடப்பட்ட புத்தகத்திலிருந்து நட்சத்திர ஒளியிலே அவர் பிரசங்கித்ததை பார்த்தோம்
and when the son of man is appearing to do the two signs
இந்த இரண்டு அடையாளங்களோட மனுஷகுமாரன் அங்கே தோன்றும்போது
in the son of man in power
அங்கே மனுஷகுமாரன் வரும்போது
the book is still closed
ஆனா இன்னும் புத்தகமானது அங்கே மூடப்பட்ட நிலையிலே அவர் வெளிப்படுகிறார்
that's why people started doubting the prophet
அதனிமித்தமாக அநேக தீர்க்கதரிசி பேரிலே சட்டம் கூட அறிவித்திருக்கார்கள்
How can the two sons be perfect?
அங்கு இரண்டு அடையாளமும் பரிபூர்ணமா இருக்கும் போது
அங்கு
ரெண்டு வித்தியாசமான அவருடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம் அவர் நட்சத்திர வழியில் அங்கே இருக்கிறார் அந்த மூடப்பட்ட புத்தகத்தில் இருக்கிறார்
But when the book becomes open
அங்க புத்தகமான திறக்கப்பட்ட பின்பு
the prophet say at the opening of the seal the bible become a new book
அங்க முத்திரை திறக்கப்படியே முத்திரை திறக்கப்பட்டதனாலே வேத புத்தகம் புதிய புத்தகமாக விட்டது என்று
சொன்னார்
அவருக்கு கூட அது புதிய புத்தகமாக மாறி விட்டது
Let me get this clear
நான் இதை குறித்து தெளிப்படுத்த விரும்புகிறேன்
I was preaching in Cape Town South Africa many years ago
அநேக வருஷங்களுக்கு பார் கேப்டன் ஆப்பிரிக்காவில் பிரசித்த போது அங்கே செய்தியில் இருக்கிற அநேக ஜனங்கள் வேதாகமத்தை வாசிப்பதே இல்லை
another gospel
paul ange vere oru suvisesham irukkirathu endru avan solrara
which is not another
adu appadina vere oru suvisesham endru artham alla
but what the prophet means by a new book
ange pudhiya pustakam endru theekkadachi solumbodhu endra arthathil solrara
it's not another book
adu vere oru pustakam alla
it's the same book
adhe pustakam da
with the keys of understanding
adu purithukollumbodiyana oru thiruvugolodu solrara
you know better than your ministers
நீங்கள் கூடியிருக்காதாக என்னை விட உங்களுக்கு அதிகமாக
தெரிந்திருக்கும்
உங்களிடத்தில் அநேகப்படியாக வந்து
the prophet said
அங்கே தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார் என்று சொல்வார்கள்
the old soul dying get a new one
அங்கே பழைய காரியங்களிலிருந்து புதிய காரியங்கள் இருக்கும் என்று
now that might be a statement
அது ஒரு அறிக்கையாக இருக்கிறது
but it's not a doctrine
அது ஒரு உபதேசம் அல்ல
because the prophet also said
தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார்
redemption is to bring back the same
நம்ம வீட்டு என்பது நம்ம ஆதி நிலைக்கு திரும்பி கொண்டு வருவதாகும்
and if we give you another one that's called replacement
இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அதை நம்ம வேறு விதத்தில் வைப்பது
and redemption is not replacement
வீட்டு என்பது ஏதோ ஒரு காரியத்தில் வேறொன்று பொறுத்தவர் அல்ல
there's no such thing as two soul
அங்கே இரண்டு ஆத்மாக்கள் என்று காரியம் கிடையாது
except for your shoe
உங்களுடைய சுவத்தவரை
you have two soul in your shoe, but not in you.
உங்களுக்கு ரெண்டு கால்கள் இருக்கிற ஷூல ரெண்டு வாய் இருக்கிறது.
So this is, you have to take it to doctrine.
நாம் அதை உபதேசமா கொண்டு வர முடியாது.
Can't make a statement a doctrine.
ஒரு அறிக்கையை உபதேசமா கொண்டு வர முடியாது.
So watch what he says.
நீங்க அதை நல்லா
கவனிங்க. The way God redeemed the earth is the way he redeemed man.
மனுஷனை அவர் எப்படி மீட்டாரோ அதே போல பூமியை அவர் மீட்கவில்லையா?
He said, "Behold, I gave a new heavens and a new earth."
நான் உங்களுக்கு புதிய பூமியை புதிய வானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது,
because it's a new heaven means it's another one.
புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லும்போது வேறொரு பூமி வேறொரு வானமா?
He said, "A new earth, is it another one?"
புதிய பூமி என்று சொல்லும்போது வேறொரு பூமி பற்றி அவர் சொல்கிறார்.
It's the same earth, but it has been purified.
ஓ, அதே பூமிதான், ஆனா அது சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வரப்படுகிறது.
It's not another.
அது வேறொரு பூமி அல்ல.
It's the same gospel.
அதே சுவிசேஷம்
தான். But now we have keys.
ஆனா இப்போ நமக்கு ஒரு திருமகன் இருக்கிறது.
And it's a new task.
ஓ, அந்த செய்தி.
But it's the same Bible.
அதே பேதமா
தான். It's not true.
உண்மைதானே?
It's not another.
வேறொரு வேதமல்ல.
You don't get another soul.
நாம வேறொரு ஆத்மா பெற்றுக்கொள்ள போவதில்லை.
Amen. But he purifies it.
அதனால் ஆத்மாவை சுத்திகரிக்கிறார்.
And that is a new soul.
அதனால தான் அது புதிய ஆத்மாவாக.
The same soul purified.
அதே ஆத்மாவை தான் சுத்திகரிப்பு கூட போவதில்லை.
You have to watch the language.
நீங்க அவர் பேசுகிற அந்த பாஷை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
I want to read some quotes for you.
உங்களுக்காக சில செய்தி குறிப்புகளை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
And so you understand what we did. We took the closed book.
இங்க தரக்கப்பட்ட புத்தகத்தை பற்றியும்
all the doctrines are to be corrected.
எங்கே சரிப்படுத்தப்பட்ட அவருடைய எல்லாம்
place it on starlight.
அந்த நட்சத்திர ஒளிக்கீழாக நம்ம வகைப்படுத்தி
and then when the seals open
அங்கே முத்திரை திறக்கப்பட்ட போது
the Bible become a new book or an open book.
அந்த வேதம் புதிய புத்தகமாக திறக்கப்பட்ட புத்தகமாக ஆகிறது.
But the same one that was with him
அங்கே இருந்த அவர்தான் அவர்தாமே
under the Son of Man in power
மனுஷகுமாரன் தம்முடைய மகத்தான வல்லமையிலும்
is the same one that came in cloud.
அவர்தானே அந்த ஆகாயத்தில் வந்தார்.
Not a different one.
ரெண்டு பேரும் வேறு வேறு நபர் அல்ல.
People get confused when they said a mighty angel come down.
அங்கே பலமுள்ள தூதர் இறங்கி வந்தார் என்று சொல்லும்போது ஜனங்கள் இப்படிமாக குழப்பமடைகிறார்கள்.
That's the same angel of Exodus 23:20.
அங்கே யாத்ராமில் 23 20 இல்ல அதே தூதர் தானே.
Let's look at him in the Bible. Exodus 23:20 again.
யாத்ராமில் 23:20 ஆசனத்தை திரும்பமாக வாசிக்கலாம்.
He just continuing the ministry to the third pole.
அங்க மூன்றாவது இருப்பு ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்வது.
But he can't continue it until the lamb changes position.
அங்க ஆட்டு குட்டி அனவச்சனை ஸ்தானத்தை அவர் ஸ்தானத்தில் மாறும்போது மாறும் வரைக்கும் அவர் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது.
To do that, the original owner has to go back.
அதை செய்வதற்கு அந்த மூல இந்த பத்தத்தை கொடுத்த மூல சொந்தக்காரர் அங்க திரும்ப போக வேண்டியதாக இருந்தது.
And after the seals, after the book is open,
அந்த புத்தகமானது திறக்கப்பட்ட பின்பு
it was God and Moses with the book.
அங்கே தேவனோடு கூட மோசே இருந்தபோது அந்த புத்தகத்தோடு இருந்தார்.
On the mountain.
அங்கே மலை பாருங்கள்.
That was God and Moses.
அங்கே மோசே தேவனும்.
It was God and Moses on the tabernacle.
அங்கே மோசே தேவனும் அங்கே கூட அது இருப்பதாகும்.
It was God.
அது தேவன்.
God came down with a message from Moses.
அங்கே தேவன் மோசேயோடு ஒரு மோசே எடுத்து ஒரு செய்தியோடு இறங்கி வந்தார்.
So that's what he said. After the book was open,
அங்கே அந்த புத்தகம் திறக்கப்பட்ட பின்பு ஒரு செய்தியோடு தீர்க்கதரிசியிடம் அவர் கொண்டு வர கடந்து வருகிறார்.
Now come the angel.
அங்கே அந்த ஒரு தூதன் இறங்கி வருகிறார்.
And that angel confused everybody.
அந்த தூதன் தானே அனைவருக்கும் குழப்பமாக இருக்கிறது.
Watch carefully.
நன்றாக கவனியுங்கள்.
Let's follow the angel.
அந்த தூதனை நாம் பின்பற்றுவோம்.
If there's a Moses here, there's a Moses here.
அங்க மோசே மோசேயாக இருக்கிறார்.
பிலாத்தாயே பிலாத்தாயே.
அங்க கிறிஸ்தவம் இருக்கிறது.
ஏசர் லோர்ட் ஹே ஏசர் லோர்ட் ஹே.
அங்க கர்த்தருடைய தூதனும் அங்க
இருக்கிறார். எக்ஸரஸ் ஹே எக்ஸரஸ் ஹே.
அங்க ஒரு யாத்திரை இருக்கிறது. இங்க
ஒரு மனிதன் கோட் பீன மனிதன்.
அங்க தேவனி மானவரா இருக்கிறார். இங்க தேவனி மானவர்.
சார்லஸ் அண்ட் சாம்பியன் பர்சனேஷன் ஃபோர்ஸ் ஆன் எவரிஒன் இன் தி எண்ட் டைம். சேம்
அதே காரியம் தான் இங்க ரிப்பீட் ஆகிறது.
மோசே கேனாட் சேஞ்ச்.
தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை.
Therefore, if we can find out what happened in Exodus,
அங்கே யாத்திரையில என்ன நடக்கிறது?
No confusion in our day.
நம்முடைய காலத்துல இப்போ குழப்பம் இல்லை.
Right, so let's look at Exodus 23:20.
அங்கே யாத்திரை 23 அதிகாரம் 20 வசனத்தை பார்ப்போம்.
I'm going to read it slowly.
அதை நான் உங்களுக்கு மெதுவான வசனத்தை விரும்புகிறேன்.
Who's the I?
இங்கே நான் என்ன சொல்லப்படுகிறது
angel before him
எங்களுடைய மூடி சமூகத்தினர்கள் தேவனுடைய தூதனை அனுப்புவேன் என்கிறார்
the place he was to bring them to
உங்களுக்கு ஆயத்தப்படப்பட்ட இடத்திற்கு கொண்டு வரும்படியாக
of course he brought them to the mountain of god
அவர் தம்மை அந்த தேவனுடைய பர்வதத்துக்கு நேரா வந்தார்
the mountain of god
அங்கே தேவனுடைய பர்வதத்திலே
who went up the mountain
அங்கே பர்வதத்துக்கு மேல யார் சென்றது
who talked to god
அங்கே யார் மேலே சென்றார்
who was in a cloud
அங்கே மேகத்தில் யார் இறங்கி வந்தார்
who came back wearing god
அங்கே மோசேயோடு யார் தரிமணிக்கப்பட்டிருந்தார்
the message was never given in egypt
அங்கே சேரியானது எகிப்திலே கொடுக்கப்படவில்லை
the message was given when he went up the mountain
அந்த சேரியானது அவர் மலைக்கு மேலே ஏறி சென்றபோது கொடுக்கப்பட்டது
yes somebody on top the pyramid mountain
அங்கே சயாரோ ஒரு மலைக்கு சென்றது செய்ய பண்ணிட்டா இருந்தது
that is meet him with god
அவர் தேவனை சந்தித்து
beware of him
அவரை குறித்து எச்சரிக்கை இருங்கள்
obey his voice
அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து
obey him not
அவரை கோபப்படுத்த வேண்டாம்
he will not pardon your transgression
உங்களை மீறுதலை அவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார்
my authority is in him
என்னுடைய அதிகாரம் அவருக்குள்ள இருக்கிறது
now watch the secret
இங்க ஒரு ரகசியத்தை
கவனியுங்கள் if you obey his voice
நீங்கள் அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிவீர்கள்
and do all that I speak
நான் சொல்லி சொல்லுகிற எல்லாவற்றுக்கும்
so notice there is god and this angel
அங்கே தேவனே அவருடைய தூதனை நான் பார்க்கிறோம்
and this is a very unique angel
இந்த தூதன் ஒரு தனிச்சிறப்புடைய ஒரு தூதன்
this only deals with covenant people
அவர் உடன்படிக்கை ஜனங்கள் மத்தியில் மட்டுமே அவர்
இருக்கிறார் god's body covenant body
தேவனா உடன்படிக்கை பண்ணப்பட்ட சரீரம்
exodus chapter 3
அங்கே யாத்ராகமம் 3 அதிகாரத்தில்
watch carefully
நன்றாக கவனியுங்கள்
They came to the mountain of God.
அவர்கள் தேவனுடைய பர்வதத்துக்கு நெருங்கி வந்தார்கள்.
And the angel of the Lord appeared.
கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு தோன்றினார்.
In a flame of fire.
அவர் முட்சின் நடுவிலே பற்றிய அக்கினியில் இருந்து தோன்றினார்.
In a midst of a bush.
அது முட்சின் நடுவிலே.
And Moses said.
அங்கே மோசே சொன்னபோது.
I will see this great sight.
போய் இதை நான் நன்றாக பார்க்கட்டும் என்றார்.
And when Jehovah saw that he turned aside to see.
அங்கே யெகோவா தேவன் அவரை பார்த்தபோது. சரி ஏற்படுத்தினார்.
Are you ready?
நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா?
It's a dilemma.
அவர்களை விடுவித்தார்.
Let's go to Daniel 12.
அங்கே தானியேல் 12 ஆம் அதிகாரத்துக்கு நேரா நாம் கடந்து செல்லலாம்.
Sorry, Daniel 10 and 14.
தானியேல் 10 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம். 10:14.
One of the chief princes.
Okay,
where's the one that says he knows the secret? Is that Daniel 8? Daniel 9. Walk down to the bottom.
It's a nice speech.
No one holds these secrets but me, but do you know the scriptures, huh?
Mm-hmm.
No one holds with me these secrets but is it in the same temples or no? I'll let you hold it because you're supposed to know it, huh? Watch carefully. The great prince which standeth for our children of thy people. That was the angel that was leading Moses. That was the angel that was teaching Moses. Who do you think taught all of Moses? Not a regular angel. One that knew and hold the secret of the scriptures. Let's go. Let's follow again. So the time of trouble is Jacob's trouble. And at that time. What time? The time of the trump. Thy people shall be delivered. Why would Michael have to stand up to deliver them? Everyone that is found written in the book. So Michael, the mighty angel here, appears with a book in his hand, looking for names. I wonder what happened in Revelation 10 with the mighty angel.
With his book
in his hands. And under the trump. He looking to deliver the bride. The prophet of God said. He said the seventh seal is to the Jew. The seventh seal is to the bride. What the seventh trumpet is to the Jew. The seventh seal is to the bride. This is a trump. This is the seventh trump here. A mighty angel is appearing with a book
named
in his hands. And there must be a message. Now, I want to show you two things. I'm not
going
to read them. It'll just take too much time and you already know.
What
Abraham says, Gabriel announced the first coming of Christ.
Okay.
And Gabriel will announce the second coming of Christ. Now he's not talking about the first coming. The first coming was not for the bride, for the Gentile. The first coming was to the Jews. And that was Gabriel.
And the Gabriel,
the second coming, the Jews,
and the Jews,
that will be Gabriel. Now, who did Gabriel anoint? Who brought the news of the of John the Baptist? So you are Gabriel.
In the Gabriel,
connected with Elijah,
in the area
because he is the one who came to announce Elijah, John the Baptist. Is that not true? So Gabriel is tied to Elijah. And Michael is tied to Moses. Because you need two angels. Why? Because you have two prophets.
Now
Moses and Elijah.
Elijah
anointed with Gabriel. And Moses anointed with Michael. You say two. Yeah, you can't preach without an anointing. And the prophet says, the preacher has a ministering angel with him. But Gabriel and Michael only come to major prophets, Daniel and so forth.
And Gabriel and Michael,
watch carefully. So Michael is under the trump. Now let's see him under the shout. Revelation 10:1. When he cried with seven thunders,
it must
be a message. And a
was connected with an angel.
And the chain was connected with a book.
And it's connected with a book.
And the one person was connected with a book.
Except for one thing.
And the one guy that is told me to tell you.
Page 74 of the seal book. The prophet said, Revelation 10:1, that angel coming is Christ. Now if your idea of Christ is wrong, you're dead. Christ has three meanings. One, Christ means anointed one. A man
or an
angel,
they
are anointed for a work.
Two, Christ means the
anointing. It's power
to
control. Three, Christ means the anointer. And there's only one anointer, that's God himself. So that angel is not coming alone. That angel is God,
veiled.
Say, how do you know that? Because at the time of this angel coming, there's a prophet on the earth. And some man means God in the form of prophet, not angel. God in the form of a prophet.
So
that mighty angel is God veiled. Coming to anoint his prophet. Because he must be on the earth at the time of his coming. That's why he's called Christ. When Moses saw left the rich of Egypt because of he foresaw Christ. He saw God in that angel. Because that's the angel that appeared to him. And spoke to him. And he was ready to leave everything. Would you like to see that angel again?
It's
the same angel of Revelation 7.
The
one that has the seal of the living God. And he cried to the other angels of the four corners of the earth to hold back the four winds. That's the angel that stopped World War I. You want to see him again? He's the one that came in World War
II.
Soon as Israel became a nation, soon as the victory put forth his body, he appeared to the prophet and commissioned him. The same one that was with Moses.
And sometimes
the angel is just the angel. And sometimes it is God
there.
You say, can that be true?
God
doesn't change. Sometimes Moses was Moses.
An
earthly prophet. And sometimes Moses was God. Sometimes William Branham was William Branham. And then sometimes William Branham was God. Earthly angel, heavenly angel, same
part.
Can we read? So I must read for you, and the only reason I must read for you, because you are ministers, and ministers will only believe when they see. That
That nothing wrong with that.
அதுல எந்த தவறும் கிடையாது.
I am the same way.
நான் அப்படி தான் இருக்கேன்.
But just like you, I want to see the poor.
நீங்கள் எப்படி தீர்க்கதரிசியின் செய்தி குறிப்பை பார்க்க விரும்புகிறீர்களோ அதே போல நான் அந்த குறிப்புகளை காண
விரும்புகிறேன். உங்களுக்காக
ஒரு கோட்ஸ் நான் கண்டுபிடிக்கட்டும்.
அங்கே
ரெண்டு காரியத்தை நான்
காட்டுகிறேன்.
நீங்கள் அதை வாசிங்கள்.
முதலாவது
The
message behind that, it was the omnipotent God. Just check your results.
Second quote.
Rendavathu irupu.
That's the omniscient God.
Sarvajnaniya irukkira Devan.
Omniscient God.
Sarvajnaniyathai sarvajnaniya irukkira
Devan. All powerful God.
Sarvavallamulla Devan.
All knowing God.
Ellavatchai arinja sarvajnaniyana Devan.
I think the pastor controls it from his end. I don't know how it does it. He does it from his iPad first.
And why are you getting that? So what is this we said? These two.
இந்த ரெண்டு காரியம் நமக்கு அறிவிக்கிறது
என்ன?
லூக்கா 21:27.
சலமான் comes in power.
அவர் தம்முடைய வல்லமையில மனுஷகுமார்
வெளிப்படுகிறார்.
அங்கே இரண்டு இடுப்போடு அப்போ மேகத்தின் மேல் மனுஷகுமார் அவரோடு போய் அவர் ஊழியத்தில் அவரோடு இருந்த அவர் தாமே இங்கே ஏற்கனவே அவரோடு கூட இருந்த அவர் தாமே
He said himself, my ministry
அவர் தாமே இப்படி சொல்லுகிறார் என்னுடைய ஊழியம்
is to declare him.
அவர் இங்கு இருக்கிறார் என்று
சொல்வதாகும்.
அங்கே 1958 அவர் என்னோட இருக்கிறார் என்று ஏற்கனவே
சொன்னார்.
அங்கே மனுஷகுமாரன் வருகிறார் என்றால் அவர் ஏற்கனவே இங்கே
இருக்கிறார்.
கடந்த சில நாட்களாக தன்னை அவர் வெளிப்படுத்திக்
கொண்டிருக்கிறார்.
அடுத்த முறை அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அது நியாய தீர்ப்பாக
இருக்கும்.
அது உண்மைதானே?
So the Son of Man in power, why is this important?
மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையில் வெளிப்படும் நமக்கு
Why did the angel just give him the message?
ஏன் அந்த தூதன் அவருக்கு இப்படி செய்தியை கொடுத்தார்?
Why?
Yeah.
Because God has a way.
தேவனுக்கு ஒரு வழிமுறை உண்டு.
And that way is called vindication.
அந்த வழிதான் உறுதிப்படுத்தப்பட்ட வழி.
This is the doctrine of vindication.
அது உறுதிப்படுத்தப்படுவதற்குரிய உபதேசம்.
And vindication by God comes only in the form of power.
அவர் வல்லமையில் தேவன் வெளிப்படுவதுதான் அது உங்களுக்கு உறுதிப்பாடாக இருக்கிறது.
That's why Jesus, you don't want to believe me?
நீங்கள் என்னை நம்புகிறீர்களா? நம்ப விரும்புகிறீர்களா?
You don't want to believe my doctrine?
நீங்கள் என்னுடைய உபதேசத்தை நம்ப விரும்புகிறீர்களா?
Then believe the works I do.
அப்படியானால் என்னுடைய கிரியையை விசுவாசிங்கள்
என்றார்.
கூட இல்லாவிட்டால் இந்த கிரியைகளை யாரும் செய்ய முடியாது.
நான்
இழுப்புகளை கொடுக்கிறேன் என்று
சொன்னார்.
கணக்கள் உண்மை விசுவாசிக்கும்படியாக செய்ய
இன்னும்
செய்தி வரவில்லை.
How you could believe him and you don't have a message?
அப்படியானால் உங்களுக்கு உங்களுக்கு செய்தி இருக்கிறது எப்படி விசுவாசிக்க முடியும்?
Because the first two poles with power can produce faith.
காரணம் அந்த ரெண்டு இழுப்புகளும் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும்.
Faith in a man.
அவர் மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்.
God wanted them to have faith in a man.
தேவன் அந்த இம்மா அவர் அந்த மனுஷனுக்கு விசுவாசமா இருக்க வேண்டும் என்று தேவன்
சொன்னார். Because after they have faith in a man.
ஒரு மனுஷன் மேல விசுவாசம் இருக்கும் போது
God will give him a message.
அங்கே தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார்.
Then they will have faith in the message.
அப்பொழுது செய்தி மேல உங்களுக்கு விசுவாசம் வருகிறது.
ஒரு
மனுஷன் மேல நம்ம உங்களுக்கு விசுவாசம் வராமல் அவருடைய செய்தி மேல உங்களுக்கு விசுவாசம் வராது.
Because a man and his message is the same.
காரண செய்தியும் மனுஷனும் ஒன்றுதான்.
What did Nicodemus see? Vindication is God using power and sign to identify himself and the messenger.
தேவன் தன்னுடைய செய்தியானதை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார்.
That's how God proved the people who he sent.
அதன் வழியாக தேவன் தன்னுடைய அவர் யாரை அனுப்பினார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார்.
God told Moses, I'm sending you.
தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார்.
Moses said, but they will not believe me.
அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று மோசே சொன்னார்.
Oh yeah, they believe you. I'll give you two signs.
உன்னை விசுவாசிக்கும்படியாக ரெண்டு அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றார்.
That is what he was doing.
அதுதான் அவர் செய்தார்.
Now if you believe the man,
நீங்கள் மனுஷனை விசுவாசிக்கும்போது,
look at the signs.
அந்த அடையாளத்தை பாருங்கள்.
Acts 2:22.
அங்கே அப்போஸ்தலர் 2:22 லே.
Watch carefully.
இங்கே உத்தரமாக எத்தனை காலம்.
Moses said, they will not believe me.
ஆ, மோசே சொன்னார், அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள்.
No, no, no. I'll give you two signs.
ஓ, இல்லை இல்லை, நான் உனக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று தூதர் சொன்னார்.
Watch Acts 2:22.
அங்கே அப்போஸ்தலர் 2:22 லே பார்ப்போம்.
Men of Israel, hear these words. Jesus of Nazareth, a man, Brother Branham says, vindicated of God.
தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட மனுஷன் என்று திருக்குறள் சொல்கிறது.
Did he vindicate him by doctrine?
அவர் உபதேசத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டாரா?
By teaching?
அவருடைய போதனையினால் உறுதிப்படுத்தப்பட்டாரா?
No, by miracles, wonders and signs.
அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக அவர் உறுதிப்படுத்தப்பட்டார்.
Which God did by him.
தேவன் அவர்கள் நடுவில் தாமே
in the midst of you
உங்கள் நடுவில் இருந்தார்.
God won't change.
தேவன் மாறுவதில்லை.
If a messenger comes,
ஒரு செய்தியாளர் வரும்போது,
the first thing that happens is power comes.
முதலாவது அங்கே வல்லமை தான் வெளிப்படுகிறது.
The word does not follow signs and wonder.
இந்த உலக அற்புதங்களை அடையாளங்களை பின்தொடராது.
For a prophet,
தீர்க்கதரிசிகளுக்கு
signs and wonder
அங்கே தீர்க்கதரிசிகள் அடையாளமும் அற்புதங்கள் அடையாளமும் தீர்க்கதரிசிகள்
பின்தொடர்ந்து
அற்புதங்கள் அடையாளம்
But for a believer,
and what the word
is, the word first, then signs and wonders.
And a விசுவாசிக்கு முதலாவது வார்த்தையா இருக்கிறது, அதன் பின்பு அற்புத அடையாளங்களா இருக்கிறது.
For a prophet,
and a தீர்க்கதரிசிக்கு
that's upside down.
முதலா அது உல்டாவா இருக்கிறது.
Signs and wonders first.
முதலாவது அற்புதங்கள் அடையாளங்கள்.
Then a voice behind the sign.
அதுக்கு பின்பு அந்த அற்புத அடையாளங்கள் பின்பு ஒரு சத்தம் வார்த்தை செய்தி.
So when he was preaching, voice behind the sign. Mighty indeed,
செய்கையிலும்
and then word.
அங்கே வார்த்தையில வாக்கிலும் வல்லமையுள்ளவர்.
Not mighty in word and deed.
அங்கே வார்த்தை வல்லமை என்று சொல்லி அதன் பின்பு செய்தி வல்லமை அல்ல.
In Son of Man ministry, always deed comes first.
அங்கே மனுஷகுமாரோட ஊழியத்திலே முதலாவது அந்த கிரியைதான் வல்லமையான கிரியை வருகிறது.
Then word.
அதன் பின்புதான் வார்த்தை வருகிறது.
Acts 1:1.
அங்கே அப்போஸ்தலர் 1:1.
All that Jesus began both to do and teach.
பாசிங்கள் அப்போஸ்தலர் 1:1.
செய்யவும்
செய்யவும் கொதிக்கும் தொடர்ந்து
Isn't that the same thing through Moses?
Now
how does this help us?
Because
when you see
a
man has such power,
ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு வல்லமை
இருக்குமானால்
அப்படியான ஒரு தேவனுடைய மனுஷன்.
That's what John 3 and 2 says.
அதுதான் யோவான் 3 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது.
Nicodemus said.
செய்ய முடியாது.
He was God's man. He represents God. And when you find God's man,
you are found God's guide.
You are found God's leadership.
And the devil's talamitwatina patro.
Not based on what he teach.
Based
on God chose
him. How do you
know God sent you Moses?
No man can do
these things. So
automatically
God chooses his
leader. So the Son of Man in power
identifying God's guide.
அவரை வழிகாட்டியாகவும்
God's leader.
தேவனுடைய தலைவராகவும்.
And when you believe he is God's man,
நீங்கள் தேவனுடைய மனுஷன் அவரை நம்பும்போது,
and you begin to respect him,
அவரை மரியாதை செலுத்தும்போது,
that's called the fear of the Lord.
அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அழைக்கப்படுகிறது.
And the fear of the Lord is probably expressed in respect.
அது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் மரியாதை செலுத்துதல்.
And the fear of the Lord is beginning of what?
அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எதுக்கு ஆரம்பமா இருக்கிறது?
Wisdom?
Oh, let's go to the book of
Proverbs.
16:23.
Watch carefully. The heart of the wise. The heart of the wise. There's only one wise.
Unto
the King, eternal, immortal, invisible, the only wise God.
The heart of the wise, teaches his mouth. யார் அவருடைய வாய்?
His prophet.
தீர்க்கதரிசிகள் அவருடைய வாயா இருக்கிறார்கள்.
The wise God.
அந்த வாய்ஸ் அவருடைய இருக்கிறார்.
Teaches his prophet.
அங்கே அந்த வாயாக தீர்க்கதரிசி இருக்கிறார்கள்.
And learning to his lips.
அவர் அந்த அறிவை கொடுக்கும்.
Who is his lips?
அவருடைய உதடுகள் யார்?
Malachi 2:7.
மல்கியா 2:7.
Oh, the priests of the lips of the priests.
ஆசாரியனுடைய உதடுகள்.
Where did they get that knowledge from?
அறிவை காக்கிறதா அந்த அறிவை எங்கிருந்து பெற்றார்கள்?
They got it from Moses.
ஆ மோசேயிடத்திலிருந்து பெற்றார்கள்.
The wise God.
அந்த ஞானமுள்ள தேவன்.
Got his mouth his prophet.
அவர் தீர்க்கதரிசி வாயிலிருந்து பேசினார்.
And that's how the lips of the priest has knowledge.
அது நிமித்தமாதான் ஆசாரிய உதடுகளில் அறிவு இருக்கிறது.
Amen. That's God's provided way.
அதுதான் தேவனால் அளிக்கப்பட்ட வழியாக இருக்கிறது.
Leviticus chapter 8.
அங்கே லேவியராகம் 8 அதிகாரத்துக்கு கடந்து செல்லலாம்.
Watch carefully.
இங்கே நல்லா கவனியுங்கள்.
The Lord spoke unto Moses saying.
ஆசிரியா நோசனம். பக்தர் மோசே பக்தர் பேசினார். லேவியராகமும் எட்டாம் அதிகாரம்
ஒன்றாம் வசனம்.
பார்க்க முடியவில்லை. என்று சொல்கிறார்.
They can't find this.
அதை அவர்கள் கண்டுபிடிக்கும் பட்சத்தில்
They can't find that.
அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
What is it?
இது என்ன?
They were more holy than William Branham.
William Branham விட அவங்க அதிக பரிசுத்தமா இருக்கிறார்கள்.
But the first generation did that.
அது முதலாவது தலைமுறையினர் அப்படிதான் இருந்தார்கள்.
See, you got to be washed.
நீங்க கழுவப்பட வேண்டும்.
You cannot say, I am so old in the message. I said it.
ஓ, நான் செய்தியில நான் ரொம்ப நாளா குதித்தவனா இருக்கிறேன், நான் இப்படி சொல்ல வேண்டும்.
Older you are, more humble you are. The older you are, it's more, it's more accommodating you are.
நீங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு புதிந்தவர்களா இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை முன்னிறுத்த விரும்புகிறீர்கள்.
I can give you a whole list.
நான் கூட ரொம்ப முதிந்தவன் தான், பழமையானவன் தான்.
How many, who has been in a message very, very long?
எத்தனை பேர் செய்தியில ரொம்ப நாளா இருக்கிறீங்க?
Very long. You remember when you first came in the message?
முதலாவது இந்த செய்திக்குள்ள வரும்போது இந்த நினைவு கூறுங்கள்.
They said if Jesus was here,
இங்க இயேசு இருக்கிறார்னு சொன்னபோது,
you would be clean shaved and wearing a blue suit.
நீங்க நல்லா தாடி எல்லாம் சரிச்சு blue suit போட்டுருப்பீங்க.
Remember that? Well, some brothers came in a message, they start searching the whole thing when the message came out on computer.
அங்க செய்தி அங்கே கம்ப்யூட்டர் மூலமா வந்தபோது அவர்கள் அதை தேடின போது
got to find out there's nothing in the message.
அது செய்தியில் எங்கேயுமே இல்லை.
The poor pastor is so embarrassed now.
அங்கே ஏழையான போதகன்
he don't know what to do.
அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை.
Because he was learning it from someone else.
ஏதோ ஒருவரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார்.
And that's how tradition starts in the message.
அது நிமித்தம் தான் செய்தியில் அநேக பாரம்பரியமான காரியங்கள் வந்துவிட்டது.
But Moses have to wash everything out of you.
மோசே அந்த தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் கழுவ
விரும்புகிறார். A preacher, nothing of me must stay.
அதாவது ஒரு பிரசங்கியார் இதை நீங்கள் கடைபிடித்தால் வேண்டும் என்று சொல்லுகிறார்.
You see, now sisters in India wear sarees.
நீங்க இந்தியாவில் இருக்கிற சகோதரிகள் சாரியை அணிந்து கொள்ளும்போது,
so you don't have to worry.
நீங்க அதை குறித்து நீங்க
கவலைப்பட. In America,
அமெரிக்காவிலே,
in Europe,
யூரோப்பிலே,
it's different.
அது வித்தியாசமா இருக்கிறது.
Because they have different kind of clothing.
அவர்கள் வித்தியாசமான வஸ்திரங்களுடையவர்களாக இருக்கிறார்கள்.
I was living in the days that every preacher length of clothes was different.
ஒவ்வொரு பிரசங்கிமாருடைய அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தினுடைய நீளங்கள் வித்தியாசமா இருக்கும்.
If you wear your clothes here,
நீங்க இதுவரைக்கும் வஸ்திரத்தை போட்டால்,
the prophet says if when you sit you must cover your knee.
நீ உட்காரும்போது உன்னுடைய முழங்காலானது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று திட்டிருக்கிறார்.
Long dress is when you sit you cover your knee.
நீ உட்காரும்போது உன் முழங்கால் மூடும்படியாக வஸ்திரத்தை நீ அணிந்திருக்க வேண்டும் என்கிறார்.
But when we were growing up,
நாம் அதை வளரும்போது
every preacher's leg was different.
ஒவ்வொரு பிரசங்கமாருடைய அளவு வந்து வித்தியாசமா இருக்குது.
And so when one preacher said, okay, yeah, he likes his people,
ஒரு பிரசங்கமா சொல்கிறார், ஓ சரிதான், நான் ஜனங்களை
நேசிக்கிறேன். A visiting preacher comes.
ஓ, அந்த பிரசங்கர் வரும்போது ஜேம்ஸ் வருகிறார்.
He looks around.
அவர் இப்படி எல்லாம் திரும்பி பார்க்கிறார்.
Next. It was not long enough for him.
ஓ, அது நீர் போதுமான நீளத்தில் இல்லை.
So that's how it was in the old days.
அப்படிதான் பழமையான காலத்தில் இருந்தது.
But we must follow the standard.
நாம அந்த நிலைப்பாட்டை சரியாக பின்பற்ற வேண்டும்.
Long dress is when you sit you cover your knee.
நீளமான வஸ்திரம் என்று சொல்லும்போது நீ உட்காரும்போது முழங்கால அது மூட வேண்டும்.
Tight clothes is when you show the out the in front of your underclothes.
நீங்க நெருக்கமா உட்காரும்போது நீங்க உங்களை அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
See, he gave us rules.
அங்கே சில சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது.
He said, don't wear color.
நீங்க அங்கே கலர போடாதீங்க.
He said, but if your face is oily or shiny, he said, you can put some powder.
நீங்க முக பிரகாசிக்க வேண்டும் என்றால் இப்போ நம்ம என்ன போடுறோம், சில பவுடர் எல்லாம் முகத்துல போடுறோம்.
He said all of those things.
அது பிரிட்ட காரியத்தை அவர் சொன்னார்.
But everyone, if you are not washed, you will stay at what he said.
அவர் என்ன சொன்னாரோ அதனால நீங்க கழுவப்படவில்லை என்றால்,
you will make up your own rule.
உங்களுடைய சொந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறவர்களாக இருப்பீர்கள்.
Like for me, I came in under an old pastor.
பழையவன் ஆன போதகர் வழியாக நான் கடந்து வந்தேன்.
He was my mentor. I love him.
அவர்தான் என்னை போதித்து வழிநடத்தினார்.
But I learned something that was not in the message.
அவர் பிரசங்கித்த அநேக காரியங்கள் செய்தியிலே கிடையாது.
because I followed him blindly. But when I come to learn, I must be washed by him. That's what Jesus was doing with the apostles. He was washing them. And if you want to be a faithful priest, this prophet has to wash you. Because he's our Moses. And not anybody can wash you. A clean man has to wash you. A clean man in the evening time. So when God chose this man, he chose him from birth. When he was born, he said, need a drink. Need a smoke. Need a fire your body with women. Because when you get older, there will be a work for you to do. What was the work? Did he tell Paul that? Did he tell Moses that? Did he tell any of the prophets that? But watch carefully. What was the word? Because when you get older, I need that body. I was ordained to probably be a minister. We all were. I didn't like smoking. But I did drink. So, but when I was drinking, I didn't hear no whoosh, whoosh, whoosh. Give me that bottle. And all of a sudden, whoosh. He said, give me that cigarette.
Oh, and the cigarette took any.
Whoosh, whoosh, whoosh.
And you whoosh, whoosh.
And many of you were ministers.
And
you smooched a little bit. Did you hear any whoosh, whoosh, whoosh? If you heard whoosh, 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 you drank too much.
Oh, whoosh, whoosh, and the satyate kettal.
What was God doing? He was keeping a clean man for the evening time. Who will gather up the ashes of the sacrifice. And it will come, amen, the waters of separation for all unbelief. We are not separated from unbelief by any man. But a clean man in the evening time. God keeping him.
God
will need that body. What is that? God wanted a clean man in the evening time to use the waters of separation to separate the bride from all unbelief. Watch carefully. The true Paul identifies God's man. God's leader. And if you respect him, surely if you have the Lord, you are growing wisdom. And when this man, you respect him, and you begin to obey him, watch carefully, he will bring a message. And that message becomes an absolute.
And this
absolute
will
be your righteousness. That's your righteousness. When you, What is righteousness? Having the right standing with God. And when you are standing on God's word, if you are standing on righteousness, you have an absolute. You will have a guide. You will have leadership. Now watch again. When you find this man, you
find
God's only acceptable way for today. If you are worshipping outside of this man, you are doing God a service outside of his will. And after you hear the absolute, you become convinced and then concerned. And you are so convinced, you can bear the reproach for the word. All of those are titles of the messages. Why? Because of two steps, two sides.
There are
two sides.
God
allows you to see God's man. You find God's leadership. You find God's guide. Then you find an absolute. And if you hear anybody say different, that becomes an uncertain sound. Because the absolute is a certain sound. Anything outside of that is an uncertain sound. That is how easy it is. Without these two signs of power, the message never unfolds.
Yes.
Most people are looking for the third pole. The third pole comes after. After the voice, every sign has a voice. The voice of the first sign. The voice of the second sign. The voice of the third sign.
And
each one has its own work. So you find an absolute.
You
found God's only provided place for today. You find the fear of the Lord. You begin to listen and hear and respect. You begin to bring wisdom and understanding. You begin to separate from all unbelief. You leave doing God a service and start serving according to his will. That's the Son of Man in power. That's the doctrine of vindication. That's what God wants. You do not believe William Branham because of his doctrine. Some people say, I believe this message because it's true. That's science,
brother.
But that will never last. What happens when it don't sound good? What about then? We believe this message. And we believe this prophet. Not because we understand it. But because God vindicated it.
Yeah.
And whether we understand it, it's still the truth. And whether we believe it, it's still the truth. It is not depending on us. God is not asking you. God is telling you. Hear him.
Amen.
I chose him. And when you accept that God chose him, you don't say, I believe the message because I understand it.
I believe the message because God vindicated the messenger. And that is how we start believing. Look how much has left because they say they misunderstand. How can he be a prophet? If he said this, he said that, look over here. See what they're trying to, they believe him because they want to understand him.
If they
understand him, they believe him. Not
the
bride.
Right,
believe him because God chose him.
And the
bride believe him that he is our guide.
He
is God leadership.
And
he will answer for us. And
the
many seem they are counting on that.
Can
I read some quotes for you? That's a doctrine of vindication. Watch carefully. Let's do it in scriptures. I'll just do it in scriptures. Instead of reading all the quotes, let's read the scriptures. That's good? Let's go to John 2:23. Oh, before we go there. The book of John is designed for you to believe that Jesus is the Son of God.
John 20 and 30.
So John is actually telling you. He said, many other signs, not doctrine. Truly Jesus did in the presence of disciples, which are not written in this book. Notice the focus is not on doctrine. But these are written that he might believe that Jesus is the Christ. Why do you believe William Branham is a prophet? Or the messenger? Because of the doctrine?
Science.
The doctrine we still don't understand clearly. The seven seal we still don't understand
clearly.
So what do you say? No. The Bible is telling you how to believe. But these are written that you might believe that Jesus is the Christ, the Son of God, and believe that he might have life through his name. That's why the angel started off with two signs to get us to believe him. Notice the words, not believe God. If you
can
get the people to believe you. Let us go to the book of
Jesus,
a couple of scriptures in John. John 2:23. So how did they believe? Many believed in his name.
எப்பொழுது அவர்கள்
when they saw the miracles which he did
அவர் செய்த அற்புதங்களை கண்டபோது
did they believe because of the doctrine
அவர் உபதேசித்து பிரசங்கித்தபோதா விசுவாசித்தார்கள்
what about John 6:14
அங்கே யோவான் 6:14 பற்றி என்ன
And those men, when they had seen the miracles that Jesus did, said, this is truth, that prophet which should come into the world.
Hallelujah.
Did they believe because of his doctrine? What I'm trying to get to is we believe whether we understand the doctrine or not.
நாம் உபதேசித்து புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ அதன் அடிப்படை நாம் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்ல
வருகிறேன்
7:31
And many of people believed on him and said, when Christ cometh, will he do more miracles than these?
வரும்போது இதை விட அதிகப்படியான அற்புதங்களை செய்வாரோ என்று ஜனங்கள்
சொல்லுகிறதை
37:38 வசனம்
மனுஷகுமாரன்
ஓடி ரொம்ப முக்கியம் தானே
To start believing from the way the angel asked him to start his ministry.
இங்கே தூதன் அந்த ஊழியத்திலிருந்து வெளி வந்து இந்த ஊழியத்தை செய்ய சொன்னார். தூதன் சொன்னபோது
it leads one to the other.
அது அங்கே விடப்படுகிறது.
The power identifies God man.
அந்த வல்லமையானது தேவ மனுஷனோடு தொடர்பு தொடர்கிறது.
There's one more thing.
அங்கே இன்னொரு காரியம் இருக்கிறது.
was also identifying God.
அது தேவன் தன்னை அடையாளம் காணுதலாகும்.
And God was with him.
தேவன் அவரோடு கூட இருக்கிறார்.
He's God man.
அவர் தேவன் மனுஷன்.
And God is with him.
தேவன் அவரோடு கூட இருக்கிறார்.
That becomes a guy.
அவர் தான் நமக்கு வழிகாட்டி.
He becomes a leader.
அவர் நமக்கு தலைவராக
This is the fear of the Lord.
அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற
பயம். That's where your wisdom will begin.
அங்கேதான் நீ ஞானம் ஆரம்பிக்கிறது.
That's where you have an absolute.
அங்கேதான் நம்ம முற்றிலுமான உடையவளா இருக்கிறோம்.
You have certain sound.
அங்கேதானே நிச்சயமாக சத்தத்தோட
இருக்கிறோம்
இதுதானே உங்களுக்கு அதிகப்படியான விசுவாசத்தை கொடுக்கிறது
நீங்கள்
அதை குறித்து நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள் என்று ஜனங்கள்
சொல்லுவோம்
ஓ தேவ ஒரு மனுஷன் ஏழ்மையான மனுஷன் பார்ட்டிக்காக அங்கே நின்று சுமக்கிறவராக இருந்தார் இந்த ஏழாவது முத்திரை
is the beginning of the unveiling of God. Showing you the omnipotent one and the omniscient one and the
sarva-sagalathin sarva-gnaniyana
devan present. And that's why he makes this statement.
அதன் அதிகரிச்சு இப்படியாக
அறிக்கையிட்டார்
ஏழு சபை காலங்களில் இருக்கவில்லை அவர் மனுஷகுமாரனாக இல்லை
but he was present for them
ஆனால் அவர் இவரோடு கூட இருந்தார்
and it began to show 1946
அது 1946 இப்படி காண்பிக்கப்பட்டது
and then he began to declare
அப்பொழுதான் அப்படி சொன்னார்
what's his declaration
அவருடைய அறிக்கையை பாருங்கள்
son of man has already come from heaven
ஏற்கனவே மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து எதற்கு வந்து விட்டார் என்று சொல்கிறார்
that's even way before 63
அது 1963 க்கு முன்பாகவே
And is revealing himself.
அவர் தன்னை வெளிப்படுத்த துணை நிற்கார்
That's not starlight.
அது நட்சத்திர ஒளி அல்ல.
Son of man don't reveal on the fourth seal.
Son of man வந்து நாலாவது முத்திரைக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை.
He's revealing himself all the way to the
அவர் 1946 இருந்து தன்னை வெளிப்படுத்த துணை
நிற்கார் 1962.
இங்கே 1962
My ministry.
The same thing with the seven seals. It was opening in part. To allow sunlight to come in power. Then 63 came in cloud. And by 65, the glory of God is now revealed in a man. Now, evangelism doesn't have any trouble. If I evangelize, if I start talking about sin, the preacher knows what sin the people have. And the elders and the pastor will say, Amen, brother. If I'm preaching about problems with the ministry, I always know if a congregation loves their pastor. Because if I'm teaching about the ministry, telling you some things that the ministry should not be doing, if you love your pastor, you remain silent. But if you have trouble with them, it's the biggest amen. Amen! But with all of that, the evangelists don't get in trouble. And if I come here as a pastor, I will tell you how you need to take care of your pastor. It's not an easy job. And you have to show him respects. And you have to care for him. If you are eating a meal, you must be thinking, does pastor have a meal? Buying clothes. Does pastor his wife have clothes? That's taking care of Jesus. Your house have toilet paper? Does the house of God have toilet paper? That's how you show your care. I can say that because I have that same office. And if you have a meal, you must take care of him. You must take care of him. And he has less to think about taking care of his family. He has more time to pray and you benefit. And if I come and I talk about that, pastor would love me. Some of you, but it's not so good teaching. Pastors are afraid of teachers. A good teacher will find errors very
easily.
And as he's teaching, he's finding the flaws. And all I have to do is look at the congregation. Because normally, When somebody teaches something, and the congregation is taught differently,
their
eyes quickly goes to the pastor. But teaching causes trouble.
Our
pastor doesn't want no trouble. Then he'll bring all his friends who believe just like him.
அவர் எப்படி விசுவாசிக்கிறாரோ அதே போல விசுவாசிக்கும்படியாக அநேக நண்பர்களை கொண்டு
வருவார்.
அவர் என்ன விசுவாசிக்கிறாரோ அதையே அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். அப்பொழுது எல்லாரும் சந்தோஷமா இருப்பார்கள். நீங்கள் வளர்ந்து வரும்போது நீங்கள் பிரசங்கி பாவத்திற்கு பிரசங்கிக்கும் போது இங்கே மந்தையை குறித்து மெய்ப்பர் கவனம் செலுத்தும் போது அங்கே போதனையானது தவறான காரியங்களையும் நான் உபதேச அடிப்படையில் ஏதாவது சரியில்லாத காரியத்தை சொல்லியிருந்தால் இதுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம்
இல்லை.
அங்கே வல்லமை வல்லமை குறித்து மேலத்தை குறித்து மகிமை குறித்து அங்கே அவர் தோற்றுகளை குறித்து அவருடைய வருகை குறித்து அங்கே கோட்சிகள் இருக்கிறது. அங்கே வருகை சம்பவித்திருக்கும் என்று சொன்னால் யூதர்களுக்கு ரெண்டு தீர்க்கதரிசிகளை சீலிப்பு இருக்க வேண்டும். என்னுடைய பழைய போதகர் பிள்ளையாக எனக்கு சொன்னார். ஓ இதை தான் நான் உங்களுக்கு
சொன்னேன்.
62 இங்கே அதுக்கு அதுக்கு போல வந்துவிட்டார்.
வெளிப்பாடு So everybody has their own views.
But I've
learned one thing.
And I'm learning
more and more every day. If a man is fighting for the father's business,
both of them
objective is right.
And
both
of
them
are
objective
is right.
I think I need to tolerate
him
a little bit.
நான் சில காரியங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
So I ask you to tolerate me. God bless you. Tomorrow I'll have questions.